الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين وقال نبينا صلى الله عليه وآله وسلم صلوا كما رأيتموني أصلي صدق رسول الله صلى الله عليه وآله وسلم கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய சங்கையான அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் இறுதியாக தொழுகையில் முறிக்கக்கூடிய காரியங்கள் முபித்துதலா சொலா தொழுகையில் சில செயற்கள் செய்தால் அந்த செயல் செய்வதன் மூலமாக தொழுகையை பாஃபிலாக்கும் அந்த செயற்கள் எவை என்பதை சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதில் முதலாவது தொழுகையில பேசுறது, அதே மாதிரி தொழுகையில தொழுகையோட சம்பந்தப்படாத அதிகமான செயற்கள் ஈடுபடுறது, அதே போன்று தொழுகை தொழுது கொண்டிருக்கும் போது ஆடையில் நஜீஸ் விழுவது, அதே போன்று அவுரத் வெளியாகிறது, தொழுகையில சாப்பிடுறது குடிக்கிறது, அதே மாதிரி முதலாவது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால அதாவது ஹதஸ் காத்து வெளியாகிறது, ஒருவருக்கு முதலாவது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால காத்து வெளியாகிட்டு அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். முதலாவது சலாம் கொடுத்துட்டாரு, ரெண்டாவது சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால காத்து போனா பிரச்சனை கிடையாது. அதாவது தொழுகை முறிக்கக்கூடிய வேற ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அவருடைய தொழுகை என்னையாகாது, பாத்திலாகாது. அதே மாதிரி தொழுகையில கணைக்கிறது, தொழுகையில் அதிகமாக அழுகிறது, அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் அழலாம் என்பது இன்ஷால் இன்றைய பாடத்தில் விளங்கப்படுத்துவான். அழுகிறது என்றா வீட்டில் வைஃப்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து தொழுகையில யாப்பம் வருது, அழுகுறாரு. வீட்டில் ஒரு பிரச்சனை கடன் தொல்லை, அதுக்காக தொழுகையில் அழுகுறாரு. இப்படியான கஞ்சத்தில் தொழுகையில் அழுதா தொழுகை பாத்தில் ஆகிடும். எந்த சந்தர்ப்பத்தில் அழலாம் என்பது பின்னால் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. தொழுகையோட சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை நினைச்சு அழுகிறாருன்னு சொன்னா அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். அதே மாதிரி தொழுகையில நீயத்தை மாத்துறது, அதே மாதிரி கிபிலாவ தொழக்கூடிய திசையை விட்டும் திரும்புறாரு பின்னையோ அல்லது வலது இடத்துக்கு கிபிலாவ திசை திருப்பி தொழுதாருன்னு சொன்னா இப்படியான காரியங்களின் மூலமாக அவருடைய தொழுகை பாத்திலாகிடும். இன்றைய பாடத்துல எந்த செயற்களை தொழுகையில செய்யலாம், செஞ்சா பாத்திலாகாது. சில செயற்கள் இருக்கும், நாங்க அதை செய்வோம், ஆனா செஞ்சுட்டு யோசிப்போம் இந்த செயலால தொழுகை பாத்திலாக இருக்கும் என்று நாங்க நினைப்போம், ஆனா அந்த செயலின் மூலமாக தொழுகை பாத்திலாகாது. அதுல முதலாவது தொழுகையில குர்ஆன் ஓதும் போது அதாவது அழுகிறது, அதாவது கண்ணீர் வடிக்கிறது, அழுகிறது என்று வரும் போது குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது இதா துத்லா அலைஹிம் ஆயாதுர் ரஹ்மான் ஹர்ரு சுஜ்ஜதம் வ புகியா, அவர்கள் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அழுதவர்களாக சுஜூதில் விழுவார்கள். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது அவங்களுடைய நெஞ்சிலிருந்து சத்தம் வெளியாகும். சஹாபாக்கள் சொல்றாங்க கொதிக்கக்கூடிய தண்ணீர் அந்த பானையிலிருந்து மூடியுடைய சத்தம், அந்த கொதிக்கக்கூடிய சவுண்ட் சத்தம் எப்படி விளங்குமோ அதே மாதிரி அல்லாஹுடைய தூதருடைய நெஞ்சிலிருந்து அழக்கூடிய சத்தம், அந்த கவலையுடைய சத்தத்தை நாங்க கேட்போம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. இன்னொரு ரிவாயத்துல சில நேரங்கள் அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுவாங்க, திருகக்கல்ல அந்த அரைக்கும் போது வரக்கூடிய அந்த சத்தத்தை போல அல்லாஹுடைய தூதருடைய அந்த நெஞ்சிலிருந்து வெளியாகக்கூடிய ஓசையை நாங்க கேட்போம். அலி அலி அல்லாஹ் சொல்றாங்க பதில்ல மிகஜாத் அலி அல்லாஹும் அவர்களுடைய குதிரையை தவிர வேறொரு குதிரையும் கிடையாது, ஒரே ஒரு குதிரை தான். அதே மாதிரி அந்த இரவுல ஒரே ஒரு தொழுவை அது அல்லாஹுடைய தூதர் மாத்திரம் தான் தொழுதாங்க. அன்று இரவு அல்லாஹுடைய தூதர் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பிச்சாங்க, அவங்க ஃபஜ்ருடைய நேரம் வரவரைக்கும் மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாங்க என்பதாக அதாவது உமர் ரலி அல்லாஹும் அவங்க அறிவிக்கிறாங்க. அபுபக்கர் ரலி அல்லாஹும் நாங்க போய் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சமாதானப்படுத்தினாங்க. அதே மாதிரி இறுதியாக அல்லாஹுடைய தூதர் வஃபாத்துடைய கட்டம், அவங்களுக்கு தொல்விக்க முடியாது, சரியான உடம்பு வருத்தம், ஆயிஷா அம்மாவை பார்த்து சொன்னாங்க அபுபக்கர் ரலி அல்லாஹு அவர்களுக்கு தொல்விக்க சொல்லுங்க. அப்ப ஆயிஷா அம்மா ரலி அல்லாஹு அன்ஹா சொன்னாங்க யா ரசூலல்லாஹ், அபுபக்கர் ரலி அல்லாஹு அவங்க தொலைவிச்ச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாங்கன்னு சொன்னா அலாரம்பிச்சிடுவாங்க. சென்சிட்டிவ் ஆனால் சாஃப்டானால் அவங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால அவங்க தொழுவிக்கு போக தேவையில்லை. யார சொல்லலாம், வேற யார சரி அனுப்புங்க. சொன்னாங்க ஆயிஷா ரதியல்லாஹு, நீங்க அபூபக்கரை தொழுவிக்கும் படி சொல்லுங்க. அப்ப இதுல இருந்து உலமாக்கள் சொல்லுறாங்க, அப்ப அபூபக்கர் ரதியல்லாஹு நாங்க தொழ ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா அவங்க குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும் போது கண்ணீர் வடிப்பாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் இந்த சூரா யூசுஃபுடைய இந்த வசனத்தை ஓதும் போது ஃபஜ்ருடைய தொழுகையில அதாவது பிம்மி பிம்மி அழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைய ஆயத் சூரா நஜ்முடைய கடைசி வசனம் அத இன்றைய நாள் ஹயாத் சாபா மகரிபு பின்னால் எடுத்து பார்த்தல் அஃபமின் ஹாதல் ஹதீஸ் தாஜபூன், இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதும் போது அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் விம்மி விம்மி அழ ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை கண்டு அவர்களும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பின் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து யார் கண்ணீர் வடிப்பார்களோ அவர்களுடைய கண்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு நாங்க கவலையால் அழுதிருக்கிறோம், சந்தோஷத்தால் அழுதிருக்கிறோம், துக்கத்தால் அழுதிருக்கிறோம், ஆச்சரியமான செய்தி ஒன்று கேள்விப்பட்டு அழுதிருக்கிறோம், வழியால அழுதிருக்கிறோம், எங்களோட கண்ணிலிருந்து பல அதாவது விஷயங்களை கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். ஆனா இந்த எந்த கண்ணீருமே பெருமதி இல்லாதது, இந்த எந்த கண்ணீருமே எந்த வித பிரயோஜனமும் இல்லாது உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா ஒரே ஒரு துளி அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் யார் வடிப்பாரோ ஒரு கண்ணீர் துளி, அவருடைய கண் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்படும். அவருடைய நாங்கள் முடியுமான அளவுக்கு கவலையோட குர்ஆன் ஓதும் போது அல்லது வேறு விஷயங்களுக்காக நாங்கள் என்ன செய்யறது, ஜிக்ர்ல அல்லது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயத்தால் முடியுமான அளவுக்கு அழ பார்க்கறது அளவு வரலன்னு சொன்னா அழுற மாதிரி என்ன செய்யறது, நாங்கள் நடிக்கிறது. அப்ப முதலாவது தொழுகையில எல்லாம் கடக்காம இருக்கிறது, அழுகுறன்னு சொல்லி போட என்ன செய்யறல்ல, விம்மி விம்மி கண்ணீர் வடிச்சு எல்லாம் தாண்டி போன வேண்டாம், தொழுக பாத்தில் ஆகிடும். ரெண்டாவது தொழுகையில திரும்பி பார்க்கறது. அப்ப திரும்பி பார்த்தா தொழுக பாத்தில் இல்லையா? இக்கட்டான ஒரு கட்டம், பக்கத்துல பேக்க வச்சிருக்கிறேன், பக்கத்துல போனை வச்சிருக்கிறேன், யாரோ எடுக்கிற மாதிரி இருக்குது, லேசாக களத்தை திருப்பி பார்க்கலாம், லேசாக அவசரமான இக்கட்டான கட்டம். என்ன செய்யறேன், பாலை வனத்துல தொழுது கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு சப்தம் ஒன்று கேட்குது, அது புலியா சிங்கமா அல்லது ஓனாயா ஒன்றும் விளங்குது இல்ல, ஏதோ வார மாதிரி இருக்குது, லேசாக பார்க்கலாம். ஆனா இது பார்க்கலாம் என்று இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க, ஐயா ரசூலல்லாஹ், தொழுகையில திரும்பி பார்க்கறது சப்ஜெக்ட் என்ன? அது ஷைத்தான் ஒரு மனிதனுடைய தொழுகையை பறிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னாங்க. ஆகும் தான், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடை செஞ்சிருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ், நான் உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன், தொழுகையில ஒரு போதும் ஃபர்தான தொழுகையில நீ திரும்பி பார்க்காதே, சுன்னத்தான தொழுகையில லாபாஸ் பிரச்சனை இல்ல, ஆனா ஃபர்தான தொழுகையில திரும்பி பார்க்காது. சரி, திரும்பி பார்க்கறேன் எப்படி, நல்ல களத்துல போட்டு என்ன செய்யறது, நல்ல டைம் இத்தனை மணி முடிக்கிறாரு, அப்படி திரும்பி பார்க்கறதா? இல்ல, களத்து திரும்பப்படாது, லேசாக என்ன செய்யறது, நாடு இந்த இந்த ரெண்டு சைடு மட்டும் தான், அல்லாஹ்வுடைய தூதர் களத்தை என்ன செய்ய மாட்டாங்க, முழுமையாக திருப்ப மாட்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு திருப்புறது கூடாது. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையில் உண்டு தான், நீங்கள் தொழும் போது உங்களுடைய தலைய தொழுகையில திருப்ப வேண்டாம். அப்ப லேசாக இக்கட்டான நிலைமையில திருப்பிட்டோம் என்றால் தொழுக பாத்தில் ஆகாது. மூணாவது, தொழுது கொண்டிருக்கிறோம், ஒரு தேல் அல்லது பாம்பு குறுக்கிட்டு, தேல் அல்லது ஒரு பாம்பு முன்னால போகுது, இப்ப என்ன செய்யறது, ஒரு பாம்பு அல்லது ஒரு தேல் போகுது. இப்ப மார்க்கத்துடைய சட்டம், தொழுகையில இருந்து கொண்டே அந்த பாம்பையும் தேலையும் கொல்லலாம். தொழுது கொண்டிருந்து என்ன செய்யலாம், காலால அந்த பாம்பையும் தேலையும் கொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்படி அப்படி செஞ்சாரெண்டா தொழுக பாத்திலாக ஆகாது. இப்ப நாங்க யாரும் பாம்பு தேல் இருக்கிற பகுதியில தொழல, நாங்கெல்லாம் மேசி இருக்கிற பகுதியில தொழுறோம், அதனால அந்த பிரச்சனை எங்களுக்கு வரப்போற இல்ல. இன்னொரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும், இந்த பாடத்தோட இந்த பாம்பு என்று வந்ததால நான் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்றேன். பொதுவாக சில இடங்கள்ல பாம்புகள் அதிகமாக வந்தால் உண்மைக்கும் பாம்பை கண்டா கொல்லுங்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா இன்னொரு ரிவாயத், ஒரு பாம்பை கண்டா நீங்க முதலாவது என்ன செய்யணும் என்றா, அந்த எங்களை அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, என்னப்பா புத்திக்கு படாத விஷயம் சொல்றாரு. ஹதீஸ பொறுத்த வரைக்கும் எங்களோட புத்திக்கு பட்டாலும் படாட்டும், அது ஹதீஸ் ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தர்சனம், ஒரு பாம்பை கண்டா நீங்க சொல்லுங்க, பாம்ப மூணு முறை வெளியே போ சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பாம்புக்கு தானே காது இல்ல, பாம்புக்கு காது இருந்தாலும் காதை காட்டியும் ஹதீஸ் நாங்க மூணு முறை சொல்றது, மூணு முறை சொன்னதை பின்னால போகாட்டி தான் நாங்க என்ன செய்யறது, பாம்பை கொல்ல முடியும். அது நல்ல பாம்பாக இருக்கலாம், சார பாம்பாக, சிலவங்க சொல்லுவாங்க ஒரு பாம்பை கொண்டா அந்த பாம்பு இவர் எங்க இருந்தாலும் பழி வாங்குமா, பலவங்க சொல்லுவாங்க அவர் அங்கிறாரு. பொதுவாக இயல்பாக ஒரு விதத்தை விளங்குவோம் விஞ்ஞானத்தோட சம்பந்தப்பட்டது. ஒரு பாம்பு அடிச்சமெண்டா பாம்புட மேல அதாவது என்ன தன்மை இருக்குது, ஒரு வகையான ஒரு 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 கெமிக்கல், அந்த கெமிக்கல் ஒரு மனிதனுடைய மேல பட்டது என்று சொன்னா அது எந்த வாசனை சோப்பாலையும் எந்த விதமான இதாலும் பல பல மாதங்களுக்கு அந்த வாசம் இருக்கும், ஆனா இவருக்கு விளங்காது. அந்த வாசம் இவருடைய மேலில் இருக்கும், நீங்க எடுத்து பார்க்கலாம். அதற்கு பின்னால் இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் இன்னொரு பாம்பு இருந்தா அந்த பாம்புக்கு அந்த வாசனை விளங்கும். அது யோசிக்கும் என்னது இவருடைய அந்த பாம்பு அந்த வாசனை நுகர்ந்து இவர் எங்க இருந்தாலும் அதை தேடி வரும். இவங்க என்ன சொல்றது, இப்ப பாத்தீங்களா இவரு ஸ்ரீலங்கால கொண்டுட்டு வந்தாரு, லண்டன்ல பாம்பு இவரை கொத்திச்சு மௌத்தாகிட்டாரு, புத்திக்கப்படுவதில்லை. அப்ப நாங்க விளங்கணும் பார்த்தா அல்லாவுடைய சொன்னாங்க, நீங்க ஒரு பாம்பு அடிப்பதற்கு முன்னால மூணு முறை சொல்லுங்க. ஆயிஷா ரலி அல்லா நினைச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்துட்டு கொண்டுட்டாங்க. இப்ப ஜிங்கல்ல பெரிய ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூதரை சந்திக்க வராங்க. யார் ரசூலுல்லாஹ், நாங்க ஆயிஷா அம்மாவை கொலை செய்யணும். என்ன கொலை செய்யறது, என்ன பிரச்சனை? இல்ல நாங்க வீட்டுக்குள்ள வந்தோம், பாம்பாக வந்தோம் உங்களை சந்திப்பதற்காக, ஆனா ஆயிஷா ரலி அல்லாஹா எங்களை கொண்டுட்டாங்க, எங்களை ஒருவரை கொண்டுட்டாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த ஜிங்கல் சொன்னாங்க, நீங்க சொல்லி இருக்கிறீங்க பாம்பு வந்தா மூணு முறை சொல்லணும் போ சொல்லி, அவங்க அப்படியும் சொல்லல கொண்டுட்டாங்க. ஆயிஷா ரலி அல்லாஹா அவங்க சரியான புத்தியுள்ள ஒரு பெண்மணி, அவங்க சொன்னாங்க, நீங்க தானே சொல்லி இருக்கீங்க, யாரு தன்னுடைய சொந்த உருவத்தை மாத்துவாங்களோ அவங்கள கொலை செய்ய சொன்னீங்க. ஜின்னுடைய கொடுத்திருக்கிறேன், பாம்புல வரணும், பாம்புல வர வேண்டிய தேவையில்லை, அதனால தான் நான் கொலை செஞ்சேன் என்று சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதற்கு எந்த பதிலும் என்னிடத்துல கிடையாது. இன்னொரு ரிவாயத்தில் ஒரு முஸ்லீம்ல வரக்கூடிய மிக முக்கியமான சம்பவம், சஹியான சம்பவம், ஒரு சஹாபி தொழுது கொண்டு இருக்கிறாரு, தொழுது கொண்டு போய் திடீரென்று ஒரு சப்தம் கேட்குது, திரும்பி பார்த்தா பெரிய ஒரு நாகப்பாம்பு. இவர் பொள்ளெல்லாம் எடுத்து அடிக்க போனார், உடனே இன்னொரு சாபி பிடிச்சி சொன்னாரு, தேவையில்லாத வேலை பாக்குவான. இதற்கு முன்னால் இதே வீட்டுல கூலிக்கு இருந்த ஒருவர் பாம்பு வந்ததோட பொள்ளெடுத்து அடிக்க போனாரு, முதலாவது பாம்பு சத்திச்சா இல்ல அந்த சஹாபி மௌத்தாகினாரான்னு எனக்கு தெரியாது. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா மனைவி சொல்ற, ரெண்டு பேருமே மௌத்து, அதனால இந்த விஷயத்துல நீங்க கை வைக்கவானோ. அதனால மூணு முறை சொல்லி பாக்குற, அதனால உலமாக்கள் சொல்லுவாங்க, பொதுவாக ஜிங்களாக இருந்தால் பாம்புடைய ரூபத்தில் அது நெளியாம நேராக போகும், அது வளைஞ்சி போகாது. இன்னும் ஜின்னுடைய ரூபத்தில் வரக்கூடிய பாம்புகள் கூடுதலாக அது மிக டார்க்கான நிறங்களாக இல்லாம லைட், அதாவது வெள்ளை சார்ந்த நிறமாக இருக்கும் என்பதாக உலமாக்கள் பல கருத்துக்கள் எழுதியிருக்கிறாங்க. சரி, தொழுகையில பாம்பு வந்துட்டு சொன்னா என்ன செய்யலாம், அந்த தேலை எங்களுக்கு கொள்றதுக்கு அனுமதி இருக்குது. அதே மாதிரி நாலாவது, தொழுகையில நடக்கிறது, நடக்கிறது என்ன, திடீரென்று தொழுது கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் இன்னொருவர் என்ன செஞ்சிட்டாரு, புது இல்லாம போயிட்டாருன்னு சொன்னா ரெண்டு எட்டு எடுத்து வச்சு என்ன செய்யலாம், முன்சஃபுக்கு போகலாம். இல்ல தொழுது கொண்டிருக்கிறோம் கீழால் என்ன சரி போகுது எறும்புண்டு, அப்ப எங்களுக்கு தெரியும் நான் இப்ப சுஜூதுல நிலம்பினா அந்த எறும்புக்கு என்ன கொள்ள வேண்டிய கட்ட எங்கட காலம் மிரிப்பட்டிருக்கும், இப்ப கொஞ்சம் எங்கட காலம் முன்னு காக்குறது லேசாக எல்ல கடந்துட்டா. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லா சொல்றாங்க, அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிடும், ரெண்டு எட்டை விட கூடுதலாகிட்டா அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிடும். அஞ்சாவது, தொழுகையில ஃபர்தோ சுன்னத்தான தொழுகையிலயோ குழந்தை பிள்ளைகளை சுமந்து தொழுகிறது. இப்ப வீட்டுல யாரும் இல்ல, சில வீடுகள்ல பெண்கள் தொழுகிறல் என்றா குழந்தை பார்க்க யாரும் இல்ல, அதனால சிலர்கள் பள்ளிக்கு வாரல குழந்தைய பார்க்கல. மார்க்கத்தில் அனுமதி இருக்குது தாராளமாக, வீட்டுல யாரும் இல்லைண்டா குழந்தைய ஒரு பெண் தன்னுடைய கையில சுமந்து கொண்டு தொழலாம். மார்க்கம் மிக லேசானது, மிக இலகுவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறாங்க, ஜைனப் ரலியல்லாஹுன் மகள்ட மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹாவ கையில சுமந்து தொழுவிக்கிறாங்க. தொழுவிச்சதற்கு பின்னால சுஜூதுக்கு போகும் போது குழந்தைய வச்சாங்க கீழே வச்சுட்டு, சுஜூதுல இருந்து எலும்பி மீண்டும் நிலைக்கு வரும் போது குழந்தைய மீண்டும் சுமந்து தொழுவிச்சாங்க. இப்ப இந்த ஹதீஸ் அபூ கதாதா ரலியல்லாஹுன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி கேக்குறாரு, இது என்ன தொழுகை, சுன்னத்தான தொழுகையா? அவனோட மாணவன் ஆமீர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு கேட்ட போது அபூ கதாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, இது அல்லாஹுடைய தூதர் ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ருடைய சுபஹுடைய தொழுகையை தொழுவிக்கும் போது தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. நசையில வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஷத்தாத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பகல் நேரம் துஹருடைய தொழுகை அல்லது அசருடைய தொழுகையாக இருக்கலாம், ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு சுமந்து கொண்டு வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துல ஓரத்துல குழந்தைய வச்சுட்டு அல்லாஹுடைய தூதர் தொழுவிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அல்லாஹுடைய தூதர் சுஜூதில் இருந்தாங்க, நீண்ட நேரம் போய்கொண்டே இருக்குது, சுஜூதுல இருந்து அல்லாஹுடைய தூதர் எலும்பின மாதிரி விளங்குது இல்ல. ஷத்தாத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒருவேளை இந்த சஹாபி எங்கட காலத்துல மிரிப்பாங்க, நான் எதுக்கும் எலும்பி பார்க்கலாம் என்று சுஜூதுல எலும்பி பார்த்தேன். ஒருவேளை நான் மட்டும் சுஜூதுல இருந்து சிலவங்களை தூக்கம் போறது மிக சுஜூதுல அப்படி இல்ல, சிலவங்க சில டைம்ல எல்லாரும் எலும்பி எனக்கு ஒருவேளை சிந்தனை மாறிட்டோ தெரியாதுன்னு அவங்க இப்படி தலையை தூக்கி பார்த்தா எல்லாருமே சுஜூதுல இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரும் சுஜூதுல இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதருடைய மேல ஹசன் அல்லது உசேன் அதி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க மீண்டும் சுஜூதுக்கு போயிட்டாங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னால ஃபர்தான தொழுகையிலிருந்து ஹசன் அலி அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எலும்பினதுக்கு பின்னால சஹாபாக்கள் தொழுது முடிஞ்சிட்டு இருக்காங்க. யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு தொழுகை மாற்றப்பட்டுட்டா, வித்தியாசமான முறையில சுஜூத் நீண்ட நேரம் நீங்க செஞ்சீங்க, ஏதாவது எந்த ஒரு காரணமும் இல்ல, என் பேர புள்ள என்ன வாகனமாக்கிட்டாரு, என்ன வாகனமாக்கி என் களத்துக்கு மேல உட்கார்ந்து இருந்துட்டாரு, நான் எலும்பிட்டு ரெண்டு அவர் கீழே விழுந்துருவாரு, அதனால அவரு சலிச்சு போய் கீழே இறங்குற வரைக்கும் நான் எலும்பல்ல. இது சுன்னத்தான தொழுகையில் அல்ல, ஃபர்லான தொழுகையில. அப்ப வீட்டுல பேர பிள்ளைக்கு அப்படி ஏறினா வீட்டுல ஹாலாத்தை யோசிச்சு பாருங்க பாக்க, ஒரு குஷி உதுவோட தொழுகிறாரு, குழந்தை களத்துக்கு மேல ஏறினா அந்த பூனை தூக்கி வீச மாதிரி ஒரு வீசு. நிறைய வீட்டுல நடக்குது, இல்லாட்டி மனைவி கேச்சா ஆயிடுச்சு, மூணுல ஒரு தொலைப்போக்களை பாருங்க, குழந்தைய பாக்கிறதா, அல்லாஹுடைய தூதரடி மேலே ஏறி இருக்கிறாங்க, அவங்களே எதுவும் செய்யல, அவங்களை விட நாங்க பெரியாக்கலா இல்ல. அப்ப அது ஆகும் என்பது அல்லாஹுடைய தூதர். ஜாகிலியா காலத்துல குழந்தை பொம்பளை பிள்ளையில தூக்கி கொண்டு வெளியில போக மாட்டாங்க, அப்படி போறது அவங்க சடங்கு, அதாவது ஒரு துட்குறியாக நினைச்சாங்க. அல்லாஹுடைய தூதர் அது இல்ல என்பதை காட்டினாங்க. அதே மாதிரி தொழுகையில சுபஹானல்லாஹ் என்று சத்தமாக சொல்றது, இமாமுக்கு ஒரு தவறு, இமாமுக்கு ஒரு பிள வந்துட்டு சொன்னா சுபஹானல்லாஹ் என்று சத்தமாக சொன்னா பிரச்சனை இல்ல. பெண்களாக இருந்தால் அத்தஸ்வீக் கையால் என்ன செய்வாங்க, லேசாக மூணு முறை அல்லது ரெண்டு முறை இப்படி தட்டுவாங்க, இது பெண்களை பொறுத்தவரை. ஐந்தாவது, தொழுது கொண்டிருக்கும் போது இமாமுக்கு ஒரு பிள வந்துட்டு, இமாமுக்கு ஒரு பிள வந்தால் பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்கள் அந்த ஆயத்தை எடுத்து கொடுக்கிறது. அதில் ஒரு நோக்கம், அதை இமாமுக்கு திருத்திர நியத்தை அவருக்கு வரக்கூடாது. இமாம் ஒரு ஆயத்தை நிப்பட்டிட்டாரு, இப்ப அந்த ஆயத்தை பின்னால உள்ளவரை எடுத்து கொடுக்கிறது. சிலவங்க இருக்கிறாங்க அதை இமாமுக்கு திருத்தி கொடுக்கிற நோக்கம், இன்னும் சிலவங்க இருக்கிறாங்க அந்த ஆயத் பிள வந்துட்டா. இப்ப பொதுவாக நான் அடிக்கடி சொல்றது, குர்ஆன்ல எந்த சூறாவும் ஓதுறது லேசி, ஆனா பாடமுள்ள சூறா இருக்குதானே அதை ஓத கஷ்டம். சஜிதா, யாசீன், அதே மாதிரி கஹுப், இந்த சூறாக்கள் வலிமையாக நாங்க வாய்ப்பாடத்துல ஓதுறது, எல்லாருமே ஓதுறது, அதை தொழுவிக்கும் போது பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த பாடமான சூறா எப்படியுமே பிழையாகிடும். அதுல பிழையாகிட்டா நிறைய முஃப்திமார் என்ன சொல்ற பின்னுக்கு இருந்து பாருங்க, அசத் பிழோதுறாரு, இந்த மஸ்தில ரெண்டு மூணு சம்பவம் அப்படி நடந்துச்சு, எனக்கு நடக்கல, இதுக்கு முன்னால் இருந்த சில உலமாக்களுக்கு நடந்துச்சு, பாருங்க அவர் பிழையோதிட்டாரு, பாத்துடுவாரு இல்லையா தொழுக பாத்தில். இன்னொருவர் போன்ல எனக்கு எஸ்எம்எஸ் பண்றாரு, ஹசரத் இந்த ஹசரத் தொழுவிக்கும் போது தொழுவிச்ச ரெண்டாவது சூறால் ஆயத்தில, ஆனா தொழுகையில் அவர் சஜியாசவ் செய்யவும் இல்லை, முழுப்பேட்ட தொழுகையும் பாத்தில், அவர் தான் பொறுப்பு சாட்டோடும். அவரு மாஷா அல்லாஹ் புது புது விளக்கங்களை கண்டுபிடிக்கிறாங்க. சூரா ஃபாத்திஹால பிள வந்தா ஓகே தொழுக பாத்தில், சூரா ஃபாத்திஹா இல்லாத ஒரு சூறால பிள வந்தா தொழுக எங்கேயும் பாத்தில் ஆகாது. தொழுக இப்ப பின்னால நான் சொல்ல வரேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத் மறந்துட்டு மீட்டி மீட்டி எடுக்கிறாங்க, வரல, தொழுவிச்சு முடிச்சிட்டாங்க. தொழுவிச்சு முடிச்சதுக்கு பின்னால இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திரும்பி பார்த்தாங்க, உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா என்று கேட்டாங்க. உபய் இப்னு காப் குர்ஆன்ல தேர்ச்சி பெற்ற மிக முக்கியமான ஹாஃபிஸ், அல்லாவே என்ன சொல்றான், உபய் இப்னு காபுக்கு குர்ஆன் ஓதும் படி கட்டளையிட்டார். அப்ப அந்த பாக்கியம் பெற்ற உபய் இப்னு காபும் அந்த இருக்கிறாங்க. அப்ப அந்த சட்டம் தெரிய சஹாபாக்களுக்கு இப்ப அல்லாஹ்விடத்திலும் படிச்சு கொடுக்குறாங்க. உபய் இப்னு காபை பார்த்து கேட்கிறாங்க, உபய் இப்னு காப் நீங்களும் இந்த தொழும் போது இந்த ஃபர்லான தொழுகையில பின்னால் இருந்தீங்களா, சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், ஏனப்பா எனக்கு மிஸ் ஆகும் போது நீங்க பின்னால் இருந்து எடுத்தரல்ல, நீங்க எனக்கு யாபப்படுத்திருக்கலாமே என்று உபய் இப்னு காப் ரழியல்லாஹு அவர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார். அப்ப இமாமுக்கு ஒரு ஆயத் பிழையாகினா பின்னால் இருக்கக்கூடியவங்கல்ல எல்லாரும் என்ன செய்யறதுல எடுத்து கொடுக்கறதல்ல, பின்னால உள்ள ஹாஃபில்மார்ல தகுதியான ஒருவர் என்ன செய்யறது அந்த ஆயத்தை எடுத்து கொடுக்கிறது. அதே மாதிரி தொழுது கொண்டிருக்கும் போது கடுமையான குளிர் சூடாக இருக்குது, தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னா கையில் இருக்கக்கூடிய அல்லது தலையில கட்டிருக்கக்கூடிய தலப்பா அல்லது போர்வையால அவருடைய முகத்தை லேசாக மறைச்சு கொண்டாலும் அவருடைய தொழுக பாத்திலாகாது. அதே மாதிரி எட்டாவது, வீட்டுல தொழுது கொண்டிருக்கிறோம், ஒருவர் வந்து பெல் அடிச்சு கொண்டே இருக்கிறாரு, இவர் தொழுது கொண்டிருக்கிறார், பெல் சத்தமும் கேக்குது, அவரும் பெல்ல நிறுத்துற மாதிரியும் இல்ல, இவரும் தொழுது கொண்டிருக்கிறாரு, இப்ப என்ன செய்யறது, இந்த சேரத்துல லேசாக கணக்கிறது, லேசாக என்ன செய்யறது, கொஞ்சம் நான் வீட்டுல இருக்கிறேன் என்றத அவருக்கு உணர்த்தும்படி என்று லேசாக இதன் கூடுதலாக ஃபர்லான தொழுகைகள்ல சுன்னத்தான தொழுகைகள்ல தான் அல்லாஹுடைய தூதர் சில நேரங்களில் கணச்சி காட்டிருக்கிறாங்க. என்ன செய்யறது? அப்ப நாங்க அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் போது யாராவது எங்களை தேடி வந்தா நாங்க இருக்கிறோம் என்றதை காட்டுறதுக்காக வேண்டி லேசாக கணக்கலாம். அதே மாதிரி ஆறாவது இறுதியாக ஒன்பதாவது கடைசியானது குர்ஆன பார்த்து ஓதுறது. இப்ப உதாரணமாக தொழுகையில குர்ஆன பார்த்து ஓதையலுமா ஓதையலாதா என்று கேள்வி வந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எங்கட காலத்துல சஹாபி பெண்மணிகள் அல்லது இன்னும் சில சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஏடுகளை கையில வச்சு ஓதுவாங்க. தாராளமாக குர்ஆன் என்ன செய்யலாம், கையில வச்சு பார்த்து ஓதலாம். இப்ப பார்த்து ஓதும் போது ஒரு பிரச்சனை, எல்லா கடந்து இவருடைய அசைவுகள் போனா தொழுக பாத்தில் ஆகிறது. இப்ப குர்ஆன் கையில இப்படி இருக்குதுன்னு சொன்னா அவர் லேசாக ஒரு குச்சாக இருக்கணும், அதால லேசாக ஒவ்வொரு தாளாக பிரட்டி தான் என்ன செய்யலாம் ஓதலாம். அல்லது கீழ ஒருவர் இருந்து குர்ஆன என்ன செய்யலாம் பிரட்டி அதை பார்த்து ஓதலாம். குர்ஆன தாராளமாக பார்த்து ஓதுனதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப ஒரு கேள்வி, பிரச்சனை என்னென்றா இப்ப சில நேரங்கள்ல தராவி அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள்ல குர்ஆன பார்த்தோதலுமா? தாராளமாக பார்த்தோதலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. குர்ஆன பார்த்தோதுறதுனால யாராவது பாத்தில் ஆகும் என்று சொல்றாங்க, அவங்க ஹதீஸ கொண்டு வந்து முன்வைக்கட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க ஒருவருக்கு ஆனா சிறந்தது என்ன, குர்ஆன பார்த்தோதுறதா பார்க்காம ஓதுறதா? அதாவது பாடமாக்கின கலாம அல்லாவுக்கு முன்னால பார்க்காம ஓதுறது தான் சிறந்தது. ஆனா ஒரு தவறு வருவது என்று சொன்னா தாராளமாக பார்க்கலாம், ஆனா அசைவுகள் என்ன செய்யக்கூடாது. அதிலே மிக முக்கியம் என்னென்றா குர்ஆன பார்த்துவதிலும் குர்ஆனத்தான் கையில வச்சு பார்த்துவதும். அதுக்காக வேண்டி இப்ப நாங்க என்ன செய்யறது, முசீபத்தையும் பாவிக்கிறது குர்ஆனையும் பாவிக்கிறது சொன்னா பொருத்தம் இல்ல. சிலவங்க அது என்ன நடந்தது இப்படி இருந்து பாக்குற இடையில மெசேஜ் வந்து கொஞ்சம் குர்ஆனையும் மோதுற கொஞ்சம் வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்து அதையும் பாக்குற சிந்தனமா இருக்கு. தொழுக பாத்திலாக அது குர்ஆன் குர்ஆனாகவே மட்டும் தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறது குர்ஆன தொழுகையில எடுத்து பார்க்கலாம். அப்ப இந்த சின்ன சின்ன காரியங்கள் செய்வதன் மூலமாக ஒருவருடைய தொழுக பாத்தில் ஆகாது. ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் மீறி எல்லாம் கடந்து செய்வார் என்று சொன்னா தொழுக பாத்தில் ஆகும். இன்ஷால்லா வரக்கூடிய பாடத்துல சஜிதா ஷோ அதாவது தொழுகையில எந்த சந்தர்ப்பத்துல சஹு ஒரு தொழுகையில ஏதாவது முக்கியமான ஒரு பருந்து மறந்துட்டால் எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி சஜூது சஹு சஜிதா சஹு செய்யணும் என்ற சம்ஜர் இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்களை பார்ப்போம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام عليكم كم فيك سرورا وسلاما وطمئنا.